கீர்த்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 25
குரல் 26 ஆணவம் மெய்யுணர்வை தடுப்பது. பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது.
அந்த பன்மொழிகள் என்றதுக்கு என்ன அர்த்தம் என்றால் அதிகம் ஏன் பேசுவான், அதிகம் பேசுவான் ஏன் என்று நாங்கள் சொல்லுவோமே. இப்ப ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுகிற பொழுது பல சொன்னா இதை ஏன் இவ்வளவு பேசுறீர்கள் என்று சொல்வது போல அது நல்லதமில்லை. அதை சொல்லுகிறார் பன்மொழிகள் என்ன, ஏன் அதிகம் பேசுகிறாய், இது ஒன்றே போதும் என்று பின்னாலே சொல்ல போகிறார். படியுங்கள்.
பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. கொண்டு கூட்டும் முறை. பன்மொழிகள் என் உணரும் பான்மை தெரியாத தன்மை இருளார் தந்தது. பதவுரை. பன்மொழிகள் என் வேறு பல காரணங்களை பேசி பயன் என்ன, உணரும் பான்மை தெரியாத தன்மை அதாவது ஆன்மா உண்மைகளை அறியாமல் நிற்கும் மயக்கம் இருளார் தந்தது, ஆணவம் தந்த மயக்கமாம்.
உமாவதி சிவாச்சாரியார் எப்படி அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போயிருக்கிறார் என்பதை இந்த குரல் நமக்கு விளங்கப்படுத்துகிறது. இது நமக்கு ஒரு குரலாக வெளியிலே நின்று பார்க்கிறோம். அவர் அந்த குரலுக்குள்ளாலேயே பயணிக்கிறார். அதனாலே முதல் சொன்னார் அந்த இருளுக்கு இருளுடைய இருளுக்கு அனந்த சக்தி உண்டு என்றெல்லாம் சொல்லிவிட்டு இது அதிகம் பேசுவானேன், அறிவுள்ளதாகிய ஆன்மா அறிய மாட்டாததாய் நிற்கிறது, அது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதனாலே பதியையும் அறிய முடியவில்லை, தன்னையும் அறிய முடியவில்லை, பாசத்தையும் அறிய முடியவில்லை. ஆனால் அதற்கு அறிவுள்ள பொருள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அறிவுள்ள பொருளாகிய ஆன்மா ஒன்றையும் அறியாமல் இருக்கிற ஒன்றே போதுமே, இதை இந்த இது இதற்கு காரணம் இருள்மலம்தான் என்பதை அறிவதற்கு இது ஒன்றே காரணமே, அதிகம் ஏன் பேசுவான் என்று அது பற்றி சொல்லி கொண்டு வந்தவர் அவரே. இதை இவ்வளவு தூரம் மினக்கட்டு பேச தேவையில்லை, இது ஒரு செயலே காணும் ஆணவம் என்ற ஒன்றுதான் எல்லாவற்றையும் மறைக்கிறது என்பதை சொல்லிவிட்டு அதை நிறுத்துகிறார். தலைப்பிட்டிருக்கிறார் ஆணவம் மெய்யுணர்வை தடுப்பது, அதை பல பேச வேண்டாம், இது ஒன்றே போதும் என்று சொல்கிறார். மேலே படியுங்கள்.
உரை குறிப்பு. சிலர் இந்த மயக்கம் மாயையினால் உண்டானது என்பர்.
முதல் அந்த பதவுரையிலே ஒன்றை கவனியுங்கள். அந்த ஒரு அதுல ஒரு அது என்ன சொல்வது, இருள் என்பது அது அறிவற்ற பொருள், அது அதிலே ஒரு உயர் என்ன சொல்கிறது, உயர்தினை தன்மையை ஏற்றி இருளார் தந்தது என்கிறார். இருள் தந்தது இல்லை, அதெல்லாம் அவருடைய ஒரு சித்து விளையாட்டுக்கள். இந்த ஒன்றை யார் கொடுத்தது என்றால் இருளார் தந்தது. அது இருள் தந்தது என்றுதான் உண்மையிலே சொல்லியிருக்க வேண்டும், இருளார் தந்தது என்று அவருக்கு ஒரு மரியாதை பன்மை ஏற்றி அதை சொல்லுகிறார்.
உரை குறிப்பு. சிலர் இந்த மயக்கம் மாயையினால் உண்டானது என்பர். சர்வசங்கார காலத்திலே மாயை ஆன்மாவின் நின்றும் நீங்கும் பொழுது ஆன்மா ஞானத்தை பெறாமையாலும் மாயையினால் உண்டாக்கப்பட்ட சரீரம் அஞ்ஞானத்தை சிறிது நீக்கி நன்மை தீமையை ஒருவாறு உணர்வதற்கு கருவியாய் இருத்தலாலும் அஞ்ஞானத்திற்கு மாயை காரணம் என்பது பொருந்தாது.
ரெண்டு விஷயம், இது மிக முக்கியமான விஷயம், நாம் கவனிக்க வேண்டிய இந்த உரையாசிரியருடைய சிறப்புக்கு இது இந்த குரலுக்கு இவர் இந்த உரை எழுதியது என்பது ஆழமான அவருடைய அறிவை காட்டுகிறது. என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த ஆன்மா தன் ஆன்மாவினுடைய அறிவை மறைப்பது எது, இதுதான் கேள்வி. இதற்கு குரலூடாக அவர் சொன்னது ஆணவன்தான், வீணாக பலதை ஏன் பேசுகிறாய், ஆணவன்தான் மறைக்கிறது என்று சொல்லி ஆணவன்தான் மறைக்கிறது என்றார். ஒரு சாராரிடம் கல்வி பிறக்கிறது. நான் தானே சொன்னேனே ஒரு கல்வியை படிக்கிற பொழுது அப்படியே ஒத்துக்கொண்டு படிப்பது என்று ஒன்று இருக்கிறது. தாமும் ஆராய்ந்து படிப்பது, அதைத்தான் இங்கே நேற்று குரலிலே படித்ததாக ஞாபகம். சிந்திக்க சிந்திக்கிறதுக்கு உரிமை உண்டு. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இந்த மூன்றும் முக்கியம். ஆகவே ஒருத்தர் கேட்டதை சிந்தித்தால் ஆசிரியனுக்கு நாம் செய்கிற இழுக்கு என்று நினைக்க தேவையில்லை, ஆசிரியனும் நினைக்க தேவையில்லை, மாணவனை. இந்த காலத்திலே ஆசிரியர்களும் அப்படி இன்னைக்கு மாணவன் கேள்வி கேட்டுவிட்டால் இவன் என்ன என்னை கேள்வி கேட்பது, அதை என்ன இழுக்கு பண்ணுவதாக இருக்கிறது என்று ஆசிரியர்களும் நினைக்கிறார்கள், அப்படி மாணவனை பழிவாங்க நினைப்பார்கள். உண்மையிலேயே நல்ல ஆசிரியன் மாணவனுடைய அந்த கேள்வித்தன்மையை கண்டு ரசிப்பான். என்னுடைய ஆசிரியர்கள் வித்வான் வேலன், வித்வான் ஆறுமுகம், சிவராமலிங்கம் என்ற மூன்று பேரும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்தவர்கள். அதிலே நான் உங்களுக்கு அவர்களை பற்றி இடையிடையே சொன்னதாலே ஒரு படம் உங்கள் மனதிலே இருக்கும். இதிலே சிவராமலிங்கம் மாஸ்டர் என்று நான் சொல்லுகிறார் என்னுடைய ஆசிரியர். ஒரு பொதுத்தன்மை கொண்டவர், அவர் எல்லாவரையும் அணைத்து ஒரு விதத்திலே போவார். வித்வான் ஆறுமுகம் என்பவர் அவர் முழுக்க முழுக்க தமிழோடு ஊறி கிடந்த ஒரு மனிதர். அவருக்கு தமிழ் தான் அவர், அவர் தான் தமிழ், அப்படியான ஒரு வாழ்க்கையுடையவர். வேலன் இதற்கு ரெண்டுக்கும் இடையிலே உள்ளவர். வேலன் என்பதே அவருக்கு அவர் சூட்டிக்கொண்ட புனை பெயர். அவருக்கு ரத்தினவேல் என்றுதான் அவருடைய முழு பெயர். அவர் வேலன் என்றுதான் தன்னை சுற்றுவார். அதனாலே வயது குறைந்தவர்கள் கூடினவர்கள் எல்லாரும் அவரை வேலன் என்றுதான் சொல்வார்கள். அது இந்த அப்படி சொல்வதாலே ஒரு ஒருமை. நாங்கள் கூட வேலன் மாஸ்டர் என்றுதான் சொல்லுகிறோம். அந்த தன்மை உள்ளவர். அவர்கள் அண்ணாமலையிலே வித்வான் ஆறுமுகமும் வித்வான் வேலமும் ஒன்றாக படித்தார்கள். எனக்கு பெயர் சரியாக சொல்கிறேனோ இல்லை, சிதம்பரநாத செட்டியார் என்று அப்படி ஒரு பெரிய அறிஞர் அண்ணாமலை தமிழ்த்துறையிலே இருந்தாராம். அவரை பற்றி அவர்கள் சொல்லுகிற பொழுது ரொம்ப ரசிப்பேன். சிலப்பதிகாரத்திலே இனி இல்லை என்று ஒரு ஆலங்கால் பட்ட ஒரு பேரறிஞராம். அவர்களை பற்றியெல்லாம் சொல்லி சொல்லித்தான் இந்த தமிழ் மேலான ஒரு ஆசையை ஊட்டினார். அவர்களெல்லாம் நாங்கள் பார்க்க கூட இல்லை. என்னுடைய ஆசிரியர்கள் அவரை பற்றி பேசுற பொழுது அது ரொம்ப விருப்பம். வகுப்பு நடக்கிற பொழுது இந்த சம்பந்தநாத செட்டியார் வகுப்புக்கு வருவதற்கு முன்பாக ஒரு பியன் சிலப்பதிகார புஸ்தகத்தை அப்படி ரெண்டு கையாலும் தூக்கி கொண்டு வருவானாம். கொண்டு வந்து மேசையிலே வைத்தால் இந்த வாத்தியார் வரப்போறார் என்று அர்த்தம். அது ஒரு சம்பிரதாயமா நடக்குமா, சிலப்பதிகார புஸ்தகத்தை தூக்கி கொண்டு வந்து மேசையிலே வைத்து விட்டு ரொம்ப மரியாதையா அவன் போன பிறகு அவர் வருவாராம். அவர் வந்து மேடையிலே ஏறி சிலப்பதிகாரத்தை ஒரு படம் போல தங்களுக்கு காட்டுவாராம். அந்த அந்த அதை படிக்கிற அவர் சொல்லுகிற விதத்திலே ஒரு காட்சி தெரிகிற அளவுக்கு காட்டுவாராம். சொல்லிவிட்டு என் ஆசிரியர் சொல்வார்கள், அந்த புத்தகத்தை அவர் தாங்கள் படித்து முடியும் வரைக்கும் ஒரு நாளும் தொட்டது கிடையாது. அப்போ புஸ்தகம் ஏனென்றால் அது ஒரு கிரியை. சிலப்பதிகாரத்தை கொண்டு வந்து வைப்பது என்பது அது ரொம்ப மரியாதையாக கொண்டு வந்து வைத்து விட்டு அந்த புத்தகத்தை திறப்பதோ அதை எடுத்து பார்ப்பதோ இல்லை, அவருக்கு அவ்வளவும் பாடமாக இருக்குமா. புஸ்தகம் கொண்டு வந்து வைப்பது என்பது அது ஒரு சிலப்பதிகார வகுப்பு என்பதற்கான ஒரு குறியீடு போல செய்வார்கள். அந்த கட்டிய கோல் கொண்டு வருவார்களே அதுபோல கொண்டு வந்து வைப்பார்களாம். கொஞ்சம் தூர போய்விட்டேன். ஒரு நாள் இந்த மாணவர்களுக்கான இது நடக்குமா, என்ன இந்த என்ன சொல்றது கூட்டம், இந்த மாணவர்களுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துகிற மாதிரி அது ஒரு 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 பீரியட் வைத்திருப்பார்களாம். ஒருத்தர் பேசலாம், அப்படி ஏதாவது செய்யலாம், அல்லது வெளியே அறிஞர்கள் வந்து பேசுவார்களாம். அதிலே ஒரு முறை அவர் அந்த செட்டியார் அவர் அந்த பேராசிரியர் பேசினாராம். அவர் பேச கொடுத்த தலைப்பு பொய் பிறந்தது புலவர் நாவிலே என்பதுதான் அவர் கொடுத்த தலைப்பாம். அது இந்த பிரயோகம் நீங்கள் கேள்விப்பட்டீங்க, பொய் பிறந்தது புலவர் நாவிலே என்று தலைப்பு கொடுத்து நம்முடைய புலவர்கள் என்னென்ன பொய்யெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்பதை அவர் அவ்வளவு நன்றாக பிடித்தவர்கள் அவரை எடுத்துக்காட்ட முடியும்தான். அவர் நான் நினைக்கிறேன் அவர் ஒரு மாற்றுக் கொள்கையாளராகவும் இருந்திருப்பார் போல இருக்கிறது. திராவிடர் கழகம் சார்ந்த எண்ணங்கள் தந்திருக்குமோ என்னமோ தெரியவில்லை. அப்போ பொய் பிறந்தது புலவர் நாவிலே என்று பேச அது என்னுடைய வித்வான் வேலனுக்கு அது ஒவ்வாத நிலை, அப்படி சொல்லலாமா, புலவர்களை இழிவுபடுத்ததாகாதா என்று அவருக்கு எண்ணம் இருந்தது. இவர் என்ன செய்திருக்கிறார், அடுத்த கூட்டத்திலே நான் பேச போகிறேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருங்கள் என்று போய் கேட்டிருக்கிறார். கேட்ட உடனே அவர்கள் சரி பேச சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்கள். என்ன தலைப்பு என்று கேட்டால் இவரும் தலைப்பு கொடுத்திருக்கிறார், பொய் பிறந்தது புலவர் நாவிலே என்று தான் தலைப்பு கொடுத்திருக்கிறார். கொடுத்து விட்டு அவர் என்ன பேசினார்னா அதை வினாவாக்கினாராம். விவகாரத்துக்கு வினாவாகிற தன்மை உண்டு. அது எங்கள் நாட்டிலே அது ரொம்ப அதிகமாக இருக்கு. விவகாரத்தை வினவாக அது வினாவாக ஆக்கலாம். அவர் வருவானே, அவன் வருவானே என்றால் வருவானோ என்ற கேள்வி அர்த்தம் வரும். இவர் பொய் பிறந்தது புலவர் நாவிலே என்றால் நாவில்தானோ பிறந்தது என்று கேள்வியாக அதை ஆக்கி சிதம்பரனா செட்டியாரை போட்டு அடி அடிந்து அடித்து தள்ளினாராம். அவர் முதல் வாரத்திலே பேசிய பேச்சு அவர் பிறந்தது என்றார், இவர் பிறந்ததோ என்ற அர்த்தத்திலே அதே தலைப்பை வைத்து பேசினால் எங்கள் வித்வானார் மோகன் ரொம்ப மென்மைப்பட்டவர். அவர் பின்னாலே இருந்து சேட்டை இழுப்பதும் அது நிறுத்து நிறுத்து என்பது போல அவரையும் விரலாலை சுரண்டுவதுமாக ரொம்ப கஷ்டப்பட்டு அது பேச்சு முடிந்தவுடனே அன்றைக்கு ஒரு பெரிய பரபரப்பாம், பேராசிரியரை எதிர்த்து பேசிவிட்டார் என்று. இன்னும் வித்துவானார் மூலம் அவர்களை போயிருந்து வாவா போய் அவரை சந்திப்போம், நாம பிள்ளை அப்படி அவருக்கு ஏதாவது சமாதானப்படுத்துவோம் என்றால் வித்வான் வேலன் போக மறுத்து போகவே இல்லை. அப்ப இந்த முறை உனக்கு பரீட்சையிலே கட்டாயம் நீ ஃபெயில் ஆவாய் என்று வித்வான் அழுதழுது சொல்லுவாராம். அவருக்கு உடனே அழுகை அழுதழுது சொல்வாராம். ஆனால் அடுத்த பரீட்சையிலே அந்த பேராசிரியருடைய பேப்பருக்கு வித்வான் வேலனுக்கு நிறைய புள்ளிகள் இட்டிருந்தார் என்று சொல்வார்கள். அதுதான் உயர்ந்தவருடைய லட்சணம். ஒரு மாணவன் சிந்திப்பதை ஆசிரியன் ஒரு நாளும் தடுக்கக்கூடாது. அது உங்கள் மூலமாக பல பேர் கேட்டு கொண்டிருக்கிறபடியால் இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்து சொல்கிறேன். அது நம்முடைய கல்வி முறையிலே அதுக்கு அனுமதி உண்டு. அது ஆசிரியனை அவமரியாதை செய்ததாக ஆகாது. அதனால்தான் கேட்டலுக்கு பிறகு சிந்தித்தல் என்று ஒன்று வைத்தார்கள். சிந்திக்க முடியும், தெளிய முடியும், அதாவது அவனுக்காக அந்த கருத்து தெளிவுபட வேண்டும். ஆசிரியர் சொன்னது என்று ஒத்துக்கொள்வது என்பது அது வேறு, அவன் தன்னுடையதாக்க வேண்டும், அந்த விஷயத்தை தன்னுடையதாக்க வேண்டும். நான் எப்பொழுதும் சொல்லுறது உண்டு, ஒரு சாப்பாட்டை உண்டால் அது செமித்து சமிபாடடைந்து இரத்தமாக மாறின பிறகுதான் அது அவனுக்குரியது. அது மட்டும் அவனுக்குரியது இல்லை, அது வந்த சாப்பாடு. நான் எங்கள் ஊரிலே இந்த வாந்தி எடுப்பதை சத்தி எடுப்பது என்று சொல்வார்கள். அவன் சத்தி எடுப்பான் என்று சொல்வார்கள் வாந்தி எடுப்பதை. நான் சொல்வது சாப்பிட்டது செமித்தால் அது சக்தி, செமிக்காமல் விட்டால் அது சத்தி என்பேன். இங்கே எங்கள் மாணவர்களுக்கு சொல்லப்படுது, அது வெளியிலே வந்துவிடும். அது மாணவர்கள் பேசுகிற பொழுது மாணவர்கள் வெளிப்படுத்துகிற பொழுது தெரியும் இது இவருக்கு செமித்திருக்கிறதா செமிக்கவில்லையா என்று. செமிக்க வேணுமானால் அவன் ஆராய வேண்டும், தெளிய வேண்டும். அதைத்தான் இந்த மூன்று நிலைப்பட்டு சொன்னார்கள். இங்கேயும் இந்த கேள்விகளை எழுப்புகிறது வழக்கம். கேள்விகள் எழுப்பாவிட்டால் சித்தாந்த தத்துவம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்காது. கேள்வியை இப்ப அப்படி சொல்லுகிறார்கள், இப்ப கேள்வி கேட்க விடுகிறார்கள் இல்லை. இந்த பெரும்பான்மையான சித்தாந்த ஆசிரியர்கள் ஏதாவது கேட்டால் கோபம் பெறும், நீ முதல் சொல்றதை படி என்பார்கள். நான் மூன்று ஆசிரியரிடம் படித்து தோற்று போய் நாலாவது ஆசிரியரிடம்தான் எனக்கு சித்தாந்தம் விளங்க ஆரம்பித்தது. எனக்கு எங்களூர்ல ஒரு பெரிய சித்தாந்த சரபம் என்று ஒருவர் இருந்தார், அவருக்கு என் மேலே பெரிய விருப்பம். என்னை ஒரு நாள் விடிகாலையிலே வந்து உடனே வா வெட்டிய விடு என்று என்னை பிடிச்சு என்னத்துக்கு கூட்டிக் கொண்டு போறார் என்று தெரியாமல் எங்களுடைய நல்ல ஒரு ஆதீனத்துக்கு என்னை கூட்டிக் கொண்டு போய் தனியே என்னை உட்கார வைத்து விபூதி தந்து என்னை பூச வைத்து நீ தேவையில்லாமல் ராமாயணம் எல்லாம் பேசி கொண்டு தெரியா, நீ தான் சித்தாந்தம் படிக்க வேண்டிய ஆள், படி என்று சொல்லி என்னை உட்கார வைத்து சித்தாந்த பாடம் தொடங்கினார். தொடங்கி அவர் ஒரு 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 அஞ்சு பத்து நிமிஷம் சொல்றதுக்குள்ளே எனக்கு சந்தேகம் தொடங்கி விட்டது. நான் சந்தேகத்தை கேட்டேன், கேட்டால் அவருக்கு கோபம் வந்து விட்டது. அவருக்கு அப்படி கேட்கறது அவருடைய படிப்பு முறையில் அப்படி கேட்கப்படாது. நீ பேசாமலே உனக்கு தான் இந்த ராமாயணம் பேசின புத்தி, பட்டிமண்டபம் பேசின புத்தி, அப்படி இப்படி என்ன திட்டி விட்டு போயிட்டார். அன்றையோடு அந்த வகுப்பு முடிந்து போய்விட்டது. இப்போ மூன்று பேரிடம் கஷ்டப்பட்டு தான் நான் பிறகு இதற்குள்ளே நுழைய முடிந்தது. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் கேள்வி கேட்பது என்பது குற்றம் என்று இன்றைக்கு நினைக்கிறார்கள். அது என்ன உனக்கு பெருசாக தெரிந்து விடுவார். ஆனால் கேள்வி கேட்டதால் தான் சித்தாந்தம் வளர்ந்தது. இங்கே பாருங்கள், இந்த குரலுக்கே முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புகிறார் உரையாசிரியர். மாணவன்தான் ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கிறது, இதுதான் குரல் சொன்னது. இதற்கேன் நாம் அதிகம் பேசுவான், ஆணவன் ஆன்மாவினுடைய அறிவு மறைக்கப்பட்டிருப்பதை வைத்தே ஆணவன் தான் மறைக்கிறது என்பதை அறியலாம் தானே என்றார். இவர் கேள்வி எழுப்புகிறார், ஏன் இன்னும் ரெண்டு மலம் இருக்கிறதே, கண்மம் இருக்கிறது, மாயை இருக்கிறது, அவை மறைத்திருக்க கூடாதா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். நியாயபூர்வமான கேள்வி தானே, மூன்றையும் மலம் என்றுதான் சொல்லுகிறோம். ஆணவன் தான் மறைத்தது என்று அந்த பழியை அதன் தலையிலே ஏன் போட வேண்டும், மாயை மறைத்தது என்று சொல்லி பார்த்தால் என்ன, கண்மம் மறைத்தது என்று சொல்லி பார்த்தால் என்ன என்று கேள்வி எழுகிறது. அந்த கேள்வியை ஒவ்வொன்றாக அதற்கான விடையை இந்த உரையிலே காணுகிறார். முதல் என்ன எடுக்கிறார், மாயை ஏன் மறைத்திருக்க கூடாது என்று கேள்வி எழுப்புகிறார். மறைக்க முடியாது என்பதற்கு பதில் சொல்லுகிறார். அதை திருப்பி எழுதுகிற படியுங்கள்.
சிலர் இந்த மயக்கம் மாயையினால் உண்டானது என்பர். சர்வசங்கார காலத்திலே மாயை ஆன்மாவினின்றும் நீங்கும் போது ஆன்மா ஞானத்தை பெறாமையாலும் மாயையினால்
உண்டாக்க. அதுல நிறுத்துங்க, ரொம்ப முக்கியமான ஒரு பதிலை சொல்லுகிறார். இதெல்லாம் அவருடைய மதிநுட்பங்களுக்கு காரணம். இது ஐயா சொல்லுகிறார், தவிர சைவ மரபிலே வந்த செய்திதான். ஏன் மாயை மறைத்திருக்க கூடாது என்றால், நியாயபூர்வமான பதில் சொல்ல வேண்டும். தர்க்கத்திலே அந்த பதிலை முறியடிக்க முடியாத பதிலாக இருக்க வேண்டும். இவர் என்ன சொல்லுகிறார், சர்வசங்கார காலம் என்று ஒன்று இருக்கிறது, அது பற்றி நாங்கள் முன்பு பேசியிருக்கிறோம். ஆன்மாவுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் பெரிய ஓய்வு கொடுக்க வேண்டும். நாளாந்த ஓய்வு தூக்கம், அதைவிட பெரிய ஓய்வு மரணம். அதைவிட பெரிய ஓய்வு என்பது எல்லாவற்றையும் அடக்கி விடுவது. உலகம் பூராகவே பிரபஞ்சம் புரபிரமன் விஷ்ணு எல்லாரையும் தனக்குள்ளே கொண்டு வந்து ஒடுக்கிவிட்டு சிவபெருமானும் ரெஸ்ட் எடுப்பாராம், ருத்ரனும் ரெஸ்ட் எடுப்பார். நான் முன்பு சொல்லியிருக்கேன், அப்போதான் திருவாசகத்தை கையில் வச்சிருப்பாராம் படிக்கிறதுக்காக. அப்போ அப்படி சொல்லி இருக்கிறதுலேருந்தே திருவாசகத்தினுடைய மகிமை நமக்கு தெரிகிறது. பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், திருவாசகத்தை கையில வைத்துக்கொண்டு இருப்பாராம் சிவபெருமான், ஒன்றும் இருக்காதாம், பிரபஞ்சம் முழுவதும் வெளியாக போயிடும். அதற்கு சர்வசங்கார காலம் என்று பெயர். இந்த சர்வசங்கார காலத்திலே ஆன்மாக்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு விடும். அது நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அது ஒடுக்கத்திலேயும் கடவுள் ஒரு நியாயம் செய்வாராம். என்னவென்றால், ஒரு குறிப்பிட்ட நிலை உயர்ந்து விட்ட ஆன்மாக்கள், அதாவது முத்தி அடைவதற்கான முழு நிலையும் எய்தி இருக்காது, ஆனால் ஒரு 90 முத்தி அடையக்கூடிய ஆன்மா வந்து விட்டால் சர்வசங்கார காலத்திலே அதுக்கெல்லாம் பாஸ் மார்க்ஸ் போட்டு முத்தியை கொடுத்து விடுவார். இது சித்தாந்தம் சொல்லுகிற செய்தி. அப்படி ஒரு முத்தி இருக்கிறது, ஒரு ஒரு அந்த கிட்டத்தட்ட அந்த பருவத்துக்கு வந்து நாங்கள் இந்த வகுப்பிலே செய்கிறோமே, ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் எடுத்த மாணவனுக்கு மேலே மார்க்ஸை போட்டு அவன் பரவாயில்லை இவ்வளவு எடுத்தபடியால். இப்பெல்லாம் அப்படி சொல்லுகிறார்கள். என்ன இந்த ஆஸ்திரேலியால இருந்து நேற்று பேசுற பொழுது சொன்னார்கள், இப்ப இந்த கல்லூரிகள் நடத்த முடியாமல் போனதை அதற்காக அவர்கள் ஆண்டுகளை பிற்போட தயாராக இல்லை. அங்கே இருக்கிற கல்வி முறையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே ஒவ்வொரு முறையும் ஒரு மாணவன் பற்றிய ஒரு பதிவு செய்வார்களாம். அவனுடைய புள்ளிகள் மார்க்ஸ், அவன் எப்படி இருக்கிறான் என்று ஒரு பதிவு அங்கே எப்பொழுதும் உண்டு. நாங்கள் அந்த முறையை இப்போ கொண்டு வந்து விட்டோம், ஆனால் அதை பயன்படுத்துவது சும்மா வைத்திருக்கிறோம். எனக்கு தெரிய எங்களுடைய திருநந்தகுமார் சொன்னான், அவர்களுடைய அவர் தான் சொன்ன ஞாபகம் எனக்கு, அங்கே ஒரு பிள்ளை பரீட்சை எழுதுகிற அன்று அந்த பிள்ளையினுடைய தந்தை ஆக்சிடென்ட்லே செத்து விட்டார். பரீட்சைக்கு வந்திருக்கிற பொழுது செய்தி வருகிறது, அந்த பிள்ளை பரீட்சை எழுத முடியாத நிலைமை, அது வீட்டுக்கு போய்விட்டது. ஆனால் அந்த பிள்ளைக்கு கல்லூரி அவருக்கு சித்தியை பாஸ் மார்க்ஸ் கொடுத்து அதை அடுத்த வகுப்புக்கு வகுப்பேற்றம் செய்தார்களாம். எப்படி என்றால், அதனுடைய பதிவுகளை பார்த்து, முன்பதிவுகளை பார்த்து, இந்த பிள்ளை கட்டிக்கார பிள்ளை தான், எழுதியிருந்தால் அந்த பிள்ளை கட்டாயம் பாஸ் பண்ணியிருக்கும், ஆகவே கொடுக்கலாம் என்று கொடுத்ததை எனக்கு இப்போ ஒரு முறை சொன்ன ஞாபகம். இங்கே அது அந்த வெள்ளக்கார வெளிநாடுகளை பார்த்து இந்த புள்ளிகளெல்லாம் பதிகிறார்களே தவிர அதை இப்படி பயன்படுத்துவதில்லை. இப்போ அங்கேயும் இந்த முறை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த கொரோனா காலத்திலே கல்லூரிகள் நடக்காவிட்டால் ஆனால் வகுப்பேற்றம் செய்ய போறோம், பட்டம் கொடுக்க போகிறோம் என்றால் அவருடைய பதிவை பார்த்து கொடுக்கலாம். ஒரு ஆண்டை இன்னொரு ஆண்டை தள்ளி போட்டு அதை செய்ய வேண்டியது இது தேவையில்லை என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அப்போ அதே போல இந்த சர்வசங்கார காலத்திலே கடவுள் இந்த பதிவுகளை பார்ப்பார் போல இருக்கிறது. அவர் ரெக்கார்டை பார்த்து விட்டு, இவன் பரவாயில்லை, இவன் இருந்தால் இந்த சர்வசங்காரன் நம் பண்ணாமல் இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள்ல இவன் முத்தி அடைஞ்சிருப்பான், இப்ப நானும் ஒடிக்கினதால இவனுடைய பீரியட் லேட்டாக போறதுன்றபடியால் பரவாயில்லை இவனுக்கு முத்தியை கொடு என்று முத்தியை கொடுத்து விடுவாராம். இது சர்வசங்காரத்திலே இருக்கிற ஒரு சிறப்பு. இந்த சர்வசங்கார காலத்திலே மிச்சாக்களுக்கு என்ன நடக்கும், எல்லாம் ஒடுக்க வேண்டும். உயிரை ஒடுக்க வேணுமானால் தத்துவங்கள்ல இருந்து அது பிரிய வேண்டும், தத்துவங்களோடு கூடி நிற்காமல் அது பிரிய வேண்டும், தனியே ஆன்மாவாக பழைய நிலைக்கு போக வேண்டும். அப்படி போகிற பொழுது ஆன்மா மாயை என்ன செய்வார் என்றால் தன்னுக்குள்ளே ஒடுக்கிக் கொள்வார். மாயை இறைவனுக்குள்ளே ஒடுங்கி போய் நிற்கும். ஏனென்றால் திருப்பி படைக்கப்படவன் சர்வசங்கார காலம் முடிந்த உடனே இந்த பிரபஞ்சம் திருப்பி படைக்கப்படும். திருப்பி படைக்கிற பொழுது மாயை தேவை, அதை தூக்கி எறிய முடியாது. ஆகவே அது திரும்பி வந்து ஆன்மாவோடு பொருந்தி தத்துவங்கள் தோன்றி அதுக்கு பிறகு பிரபஞ்சம் தோன்றுகிற முறை என்ற ஒன்று இருக்கிறது என்கிறார். அப்போ இந்த சர்வசங்கார காலத்திலே மாயை ஒதுக்கப்படுகிறது, ஆணவத்திலே இருந்து பிரிக்கப்படுகிறது, ஆன்மாவிலே இருந்து பிரிக்கப்படுகிறது. இதை வைத்து கொண்டு கேள்வி எழுப்புகிறார்கள், மாயைதான் ஆன்மாவினுடைய அறிவை மயக்கியதாக இருந்தால் சர்வசங்கார காலத்திலே மாயையை தனியே பிரிக்கிறாரே, அப்போ ஆன்மா எல்லாம் முத்தி அடைந்து விட வேண்டுமே. ஆன்மா ஆணவத்தை விட்டு ஆன்மாவை விட்டு மாயை பிரிகிறது. பிரிகிற காலத்திலே சர்வசங்கார காலத்திலே மாயை தான் அதனுடைய அறிவை மறைத்து அதற்கு மயக்கம் கொடுத்து கொண்டிருந்தது என்றால் பிரிகிற பொழுது எல்லா ஆன்மாவுக்கும் ஞானம் வந்து விட வேண்டுமே, அப்படி வரவில்லையே. ஆகவே மாயை மறைக்கவில்லை, ஆணவன் தான் மறைக்கிறது என்பதற்கு முதல் நிரூபணம் சொல்லுகிறார். இன்னொன்று சொல்கிறார்கள், மாயையாலே தரப்படுவதுதான் இந்த தனுகரண புவன போகம். தனுகரண புவன போகம் என்ன செய்கிறது என்றால் நம்முடைய அறிவு மறைப்பை சிறிது நீக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. அதை நாங்கள் தெளிவாக அதை பற்றி விவரம் படிக்கிறோம். ஆகவே நீக்குகிற அந்த அதனுடைய வேலை இருளை நீக்குவதாக இருக்கிறது. இருளை நீக்குகிற ஒன்று எப்படி இருளை தரலாம்? ஆகவே இந்த ரெண்டு காரணத்தினாலும், பட்டிமன்றம் பேசுறா இப்படி பேச வேணும், இந்த ரெண்டு காரணத்தினாலும் இது சாத்தியமில்லை. மாயை மறைக்கவில்லை, மாயை மறைத்திருந்தால் சர்வசங்கார காலத்திலே எல்லா ஆன்மாவும் முத்தியடைந்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு உடல் தருகிற காலத்திலே உடலாலே தெளிவு வரக்கூடாது, இன்னும் மயக்கம்தான் வர வேண்டும். இது ரெண்டு காரணத்தினாலும் மறைப்பை செய்வது ஆணவன்தான், மாயை இல்லை என்று தீர்ப்பெழுதுகிறார். திருப்பி ஒரு தனது படியுங்கள்.
சிலர் இந்த மயக்கம் மாயையினால் உண்டானது என்பர். சர்வசங்கார காலத்திலே மாயை ஆன்மாவின் நின்றும் நீங்கும் போது ஆன்மா ஞானத்தை பெறாமையாலும் மாயையினால் உண்டாக்கப்பட்ட சரீரம் அஞ்ஞானத்தை சிறிது நீக்கி நன்மை தீமையை ஒருவாறு உணர்வதற்கு கருவியாய் இருத்தலாலும் அஞ்ஞானத்திற்கு மாயை காரணம் என்பது பொருந்தாது. வேறு சில
கண்மத்துக்கு வரப்போறார், இனி கண்மத்துக்கு வரப்போறார், கண்மன் தான் தருகிறது என்று ஏன் கொள்ளக்கூடாது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல போகிறார்.
வேறு சிலர் இதற்கு காரணம் கர்மம் என்பர். கர்மமானது மோகம் மதம் முதலிய மயக்கங்களின் காரியம் ஆதலால் அது மயக்கத்துக்கு காரணம் ஆகாது.
அது காரியமாகிற ஒன்று காரணமாக முடியாது. நமக்கு தெரிந்த அளவிலே இந்த மோகம் மயக்கம் முதலிய காரியங்களுக்கு படியுங்கள். அது
வேறு சிலர் இதற்கு காரணம் கர்மம் என்பர். கர்மமானது மோகம் மதம் முதலிய மயக்கங்களின் காரியம் ஆதலால் அது மயக்கத்துக்கு காரணம் ஆகாது.
அதாவது சிறு மயக்கங்களாக இருக்கக்கூடிய மோகம் அதற்கு அதனுடைய காரியம்தான் இது. எதே கர்மம் மோகம், அது ரெண்டு விஷயத்தை சொல்லுகிறார். ஒன்று மோகம் மதம் என்கின்ற ரெண்டினுடைய அவை ரெண்டும் காரணமாக இது காரியமாகிறது. மயக்கத்துக்கு இது காரியமே தவிர காரணம் அல்ல. ஆகவே அப்படிப்பட்ட ஒன்று ஆன்மாவினுடைய மொத்த மயக்கத்துக்கு எப்படி காரணமாக முடியும்? காரியமாகிற ஒன்று காரணமாக முடியாது. ஆகவே இதுவும் பொருத்தமில்லை என்று தர்க்கத்தாலே அதை விளக்குகிறார்கள். கொஞ்சம் நீங்கள் ஆழ சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், பொதுவிலே மயக்கத்துக்கு எது காரணம் என்பதுதான் நாங்கள் இப்போ தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த மோகம் மதம் என்கின்ற இந்த மயக்கங்களுக்கு மயக்கங்களினுடைய காரியம்தான் நமக்கு வினை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் கண்மம் தேடுகிறது என்றால் இந்த மயக்கத்தாலே தான் வினை தேடுகிறோம். அப்பப்ப அந்த வினையை அனுபவித்து முடித்து விட்டோமானால் நமக்கு வினை முடிந்து போய்விடும். அப்படி முடியாமல் வினை தொடர்வதற்கு காரணம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற மோகம் மயக்கம். அவைதான் எங்களை வினை முடிய விடாமல், ஒரு வினையை நான் அனுபவிக்கிற பொழுது அது பற்றிய ஒரு எதிர்ப்புணர்ச்சியை உண்டாக்கி புது வினையை உண்டாக்குகிறது. ஆகவே இந்த மோகம் மதம் என்பவை வினைக்கு காரணமாக நிற்கின்றன, அது இந்த மயக்கத்துக்கு காரணமாக நிற்கின்றன. அப்போ வினைக்கு காரணமாக இருக்கிற அவையாலே விளைகிற காரியம்தான் இந்த கர்மம். காரணம் மோகமும் மதமும், காரியம்தான் கண்மம். காரியமாக இருக்கிற கண்மம் எப்படி காரணமாகும் என்று கேள்வி எழுப்புகிறார். ஆன்மாவினுடைய அறிவை மயக்குவதற்கு காரணமாக முடியாது, அது ஆன்மாவினுடைய மயக்கத்தினுடைய காரியங்களாகத்தான் இருக்கிறது. ஆகவே அதுகம் ஆன்ம அறிவை மறைக்கிறது என்று சொல்வது தவறு என்று கண்மத்தையும் விளக்குகிறார்.
இன்னும் சிலர் ஆணவமானது ஞானத்தின் இன்மை அன்றி ஒரு பொருள் அன்று என்பர். அது
இது முன்பு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இன்னும் ஒரு பகுதியினர் வேறொரு செய்தி சொல்லுகிறார்கள். என்னவென்றால், ஆணவம் ஞானத்தினுடைய இன்மையே தவிர ஒரு பொருள் அன்று என்கிறார். இதைத்தான் அவர் விளங்கப்படு இருளை ஒரு பொருள் என்று விளங்கப்படுத்துகிறார். சிவஞானமாடிய மாபாடியத்திலே நம்முடைய சிவஞான மாமுனிவர் இருளை ஒரு பொருள் என்று நிறுவுவார். ஏனென்றால் இன்மை வேறு பொருள் வேறு. அதாவது அபாவம் என்று சொல்வார்கள் இன்மையை. இந்த தர்க்கசாஸ்திரத்திலே பிரமாணங்களை சொல்கிற பொழுது அபாவ பிரமாணம் என்று ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், இன்மை அபாவம் என்பது இன்மை. இன்மையும் சில நேரத்திலே ஒரு உண்மையை தெளிவுபடுத்தும். அதற்கு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த மேசையிலே பானை இல்லை என்று நான் சொல்வேன். இந்த மேசையிலே பானை இல்லை. நான் அப்போ ஒரு இன்மையை சொல்லியிருக்கிறேன். அதிலே இருந்து உங்களுக்கு ஒரு உண்மை தெரிய வருகிறது. அப்படியானால் பானை என்ற ஒன்று இருக்கிறது. இன்மை நான் இந்த மேசையிலே பானை இல்லை என்று சொன்னதை வைத்துக் கொண்டு நீங்கள் என்னத்தை தெரிந்து கொள்ளலாம்? பானையன் இங்கே இல்லையே தவிர எங்கேயோ இருக்கிறது. இதனாலே தான் ஆரம்ப காலத்திலே பெரியார் போன்றவர்கள் கடவுள் இல்லை இல்லை என்று சொல்ல சமயவாதிகள் அதை ரொம்ப ரசித்தார்கள். ஏனென்றால், நீ கடவுள் இல்லை இல்லை என்று சொல்லுகிறாய், இல்லாத பொருளை இல்லை என்று ஏன் சொல்லுவான்? இல்லாத பொருளை இல்லை என்று ஒருவன் மெனக்கட்டு சொல்லுவானா? ஆகவே இருக்கிற பொருளை எங்கோ இருக்கிறது, உன் கண்ணுக்கு என்ன மகப்படவில்லை என்றபடியால் தான் அதை இல்லை என்கிறாய். ஆகவே நீ சொல்லுகிற இன்மை என்பதே அதனுடைய இருப்புக்கு ஒரு சான்றாகிறது என்று மறுத்தார்கள். இதெல்லாம் நியாயபூர்வமான தர்க்கங்கள் நிகழ்ந்த காலத்திலே. இப்ப எல்லாம் சண்டித்தனம் பண்றதாலே ஒருத்தர் நியாயபூர்வமான கருத்து சொல்ல முடியாத நிலைமை வந்து விட்டது. நன்மை காலமாக இந்த மனுஸ்மிருதியை போட்டு படுத்துகிற பாடை உங்களுடைய தொலைக்காட்சிகளிலே பார்க்கிறோம். அதுல எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், அது இல்லை என்கிறவனும் அநியாயமாகத்தான் இல்லை என்கிறான். ஆம் என்கிறவனுக்கும் அதை உறுதியாக இது சரி. அதாவது பெண்களை அடிமைப்படுத்துவது என்றால் பெண்கள் சில விஷயத்திலே பணிந்திருப்பது நல்லது என்று சொல்லுகிற துணிவு இல்லை. ஏனென்றால் பெண்களுடைய ஆதரவு போய்விடும் என்பதற்காக அதை அதுக்கு சமாதானம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். உண்மையை வெளிப்படுத்துகிற தன்மையே போய்விட்டது. இங்கே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஆணவத்தை இன்மையாக ஏன் கொள்ளக்கூடாது? எதனுடைய இன்மை? ஞானத்தினுடைய இன்மை. அதுக்குத்தான் அவர் நிறுவார், ஒளியினுடைய இன்மைதான் இருள் என்று நாம் பல பேர் நினைக்கிறோம். ஒளியினுடைய இன்மை அல்ல இருள். இன்மை இருள் என்பது ஒரு பொருள் என்பதற்கு விளக்கம் சொல்லுவாராம். நாங்கள் அது படிக்கிற காலம் வருகிற பொழுது படிப்போம். ஆகவே அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். படியுங்கள். இன்னும் சிலர்
ஆணவமானது ஞானத்தின் இன்மை அன்றி ஒரு பொருள் அன்று என்பர். அது இல்பொருளாயின் அதிலிருந்து உள்ள பொருளாகிய அவா உண்டாகாது.
இல்பொருளிலே இருந்து உள்பொருள் தோன்றாது. அது முதல் தெரிய வேண்டும். ஒரு இல்லாத பொருளிலே இருந்து உள்ள பொருள் தோன்ற முடியாது. இல்லது புறவாது, உள்ளது மறையாது என்பதுதான் நம்முடைய சர்க்காரிய வாதம். ஆகவே அந்த வாதத்தின் அடிப்படையிலே இல்பொருளிலே இருந்து உள்பொருள் தோன்றாது, ஆணவத்திலே இருந்து அவா தோன்றுகிறது. ஆகவே அது இல்பொருளாக இருக்க வாய்ப்பில்லை, அது உள்பொருள் தான் என்கிறார்கள்.
ஆதலால் ஆணவம் ஞானத்தின் இன்மை அன்று. இவ்விதமாக ஆன்மாவின் மயக்கத்துக்கு பலர் பலவாறு காரணம் கற்பித்தலால் பன்மொழிகள் என்றார்.
அடுத்தார் சிக் சார். அதாவது ஏன் அதிகம் பேசுவான் என்றுதானே இந்த குரலை தொடங்கினார். இந்த அதிகம் பேசுவது என்ன என்றால், இப்ப நாம பேசிய விஷயங்கள் தான். மாயை என்கிறார் ஒருத்தர், கண்மம் என்கிறார் ஒருத்தர், ஆணவம் இல்பொருள் என்கிறார். ஏனப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிறீர்கள். ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கிறது ஆணவம் தான் என்பது வெளிப்படையான உண்மை, மற்றவை இல்லை என்று நிரூபணமாகிறது. அதை சொல்லத்தான் பன்மொழிகள். ஏன் பன்மொழிகள் என்பது ஏன் வீண் வார்த்தைகள்? மொழி என்பது ஒரு பாஷையை மொத்தமும் குறிக்கும், ஒரு சொல்லையும் குறிக்கும். ஆகவே இவர் என்ன சொல்லுகிறார், வீண் வார்த்தைகள் என் பேசுகிறீர்கள் என்றால் இப்படியான தர்க்கங்கள் தேவையே இல்லை. ஆன்மாவை ஒன்று மறைக்கிறது, மறைக்கிற பொருள் ஆணவமாகத்தான் இருக்க முடியும் என்பதை சொல்லத்தான் அந்த வார்த்தை போட்டார் என்கிறார்.
ஆன்மா அறிய வேண்டிய உண்மைகளாவன, கடவுள் ஒருவர், நாம் அவருக்கு அடிமையாகிய ஆன்மாக்கள், நம்மை பீடித்திருப்பது மலம், அம்மலத்தில் நின்றும் நீங்கி நித்யானந்தத்தை அனுபவிப்பதே நாம் அடைய வேண்டிய நிலை என்பன முதலானவையாம்.
இது இதை சொன்னாலே இப்ப கோபம் வரும். ஆண்டவன் ஒருவன், அவனுக்கு நாம் அடிமை என்றால் அது என்ன, நாம் அடிமையா, ஏன் நாம் அவனுக்கு அடிமையாக வேண்டும் என்றெல்லாம் கேள்வி எழுப்புவார்கள். ஆண்டவனுக்கு நாம் அடிமை என்று சொல்வதிலே எந்த குறையும் இல்லை. அந்த அடிமைத்தன்மை செய்வதிலே பல வகையான வழிபாட்டு முறைகளை வைத்து விட்டார்கள். அடிமையாக தொடலாம், தந்தையாக தொடலாம், நண்பனாக தொடலாம், புருஷனாக தொடலாம். ஒரு மனைவி கூட நினைத்து கொண்டு ஆண்டவனை ஒரு கணவனாகவும் நாம் அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. அதெல்லாம் உள்ளே போனவர்களுக்கு புரியும். அடிப்படையிலே எப்படித்தான் சொன்னாலும் ஆண்டவன் என்று சொல்கிறவனே, அந்த வார்த்தையே நம்மை ஆள்கிறவன் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். ஆள்கிறவன் ஒருவன் இருக்கிற பொழுது ஆளப்படுகிறவர்கள் எந்த விதத்திலும் நாம் அடிமைதான். ஆகவேதான் அந்த அடிமை என்பதை சுட்டுகிறார்கள். ஆன்மா அறிய வேண்டிய உண்மைகள், கடவுள் ஒருவர், நாம் அவருக்கு அடிமை, அடிமையாகிய ஆன்மாக்கள் நம்மை பீடித்திருப்பது மலம், அம்மலத்தினின்றும் நீங்கி நித்தியானந்தத்தை அனுபவிப்பதே நாம் அடைய வேண்டிய நிலை என்பன முதலானவை. இன்னும் இப்படி கொஞ்சம் விஷயம் இருக்கிறது என்று மொத்தத்திலே தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நியாயங்களை எடுத்து சொல்லி இந்த குரலை நிறைவு செய்கிறார். ஆழமான ஒரு குரல், விளையாட்டு போல தொடங்கிய ஒரு குரல் ஆழமான செய்தியை நமக்கு தந்திருக்கிறது. அடுத்த குரலை அடுத்த வகுப்பிலே படிக்கலாம்.
உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி.